இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற எங்க தேவாதி தேவன், பரிசுத்தர் 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 ஐயா. கர்த்தாவே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளது. எங்கள் இரட்சகராகிய இயேசுவே கிறிஸ்துவே, சபையின் நாயகரே தலைவரே, ஆவியா எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். உன்னதமானவரே, உம் சித்தம் செய்யப்படுவதால் சபை பக்தி விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்தப்பட்டு கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்மில் அன்பு கூற ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே செயல்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் சபையை உயிர்ப்பீங்க ஐயா, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை உணர்வடைய பண்ணுங்க என்ற ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, கிருபையாய் கிருபையாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீ சந்தித்தரல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம் பக்கமாக இழுத்துக்கொள்ளுங்க, உமக்காக வாடுகிற பலத்தை தாருங்க, உங்கள் அன்பு கூறுற கிருதயத்தை தாருங்க, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, எங்களை திருத்துங்க, எங்களை உன் பக்கமாக திருப்புங்க, எங்களை உன் பக்கமாக இழுத்துக்கொள்ளுங்க என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஐயா, நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது தடைபடாது தடைபடாது. எங்கள் வாழ்விலும் சபையிலும் அன்பரே, நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது. விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, எங்களுக்கு போதியுங்க, எங்களுக்கு கத்துத்தாருங்க, விட்டுக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 12, 12 அதிகாரத்திலே 12 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போமே. லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது என கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர் மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்காமல் தனக்காகவே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார்.
சரி, ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு ஊவையை இங்கே வாசிக்கிறோம். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு திரளான ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான சத்தியங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்த வேளையிலே கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு மனுஷன் எழுந்து ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, போதும், எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற பாக பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வையுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு இறைவன், தேவனுடைய குமாரன், மனித அவதாரம் எடுத்து இறைவன் மனித வடிவிலே இந்த உலகத்தில் வெளிப்பட்டு ஆண்டவர் இயேசு பேசுகிறார். இயேசு பேசும் பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன் திடீரென எழும்பி அவர் சொல்றார், ஆண்டவரே, எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற பாக பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வையுங்க என்றார். பேசுறது யாரு? இயேசு இறைவன். ஆண்டவர் பேசியே அவருக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகையிலேயே, ஒருவேளை என்னை போல ஒரு பிரசங்கி ஒரு மனுஷன் பேசியிருந்தால், ஒருவேளை இவர் அபிஷேகம் இல்லாமல் பேசினபடியால் அவருக்குள்ள தேவனுடைய வசனம் போகலன்னு சொல்லி ஒரு விதத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா பேசினது யாரு? இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமார். ஆண்டவர் இயேசு பேசும் பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் திடீரென எழும்பி இடையில கேட்கிற, ஆண்டவரே கொஞ்சம் போது நிறுத்துங்க, எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற பாக பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வையுங்க என்றார். அப்படியான அர்த்தம் என்ன? ஆண்டவர் இயேசு அதுவரை சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் அவன் இருதயத்துக்குள்ள போகல. பேசினது யாரு? இயேசு. பேசினது யாரு? இறைவன். பேசுனது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் இயேசு மனித அவதாரத்தில் வந்து டைரக்டாக பேசும் பொழுதே அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய வசனம் உள்ளே போகல. ஆகவேதான் அவன் நின்று கேட்டான், ஆண்டவரே எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்க பாக பிரச்சனையை தீர்த்து வையுங்கன்னு சொல்லு. என்ன அந்த குறிப்பிட்ட அந்த நபருக்கு தன் சகோதரனோட ஏதோ ஒரு பாக பிரச்சனை இருந்திருக்கு, வீட்டு பிரச்சனையோ காணி பிரச்சனையோ ஏதோ தீராத ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. ஆகவே அவன் எழும்பி கேட்கிறான், ஆண்டவரே எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற இந்த பாக பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வையுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனே உங்களுக்கு இந்த பாக பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவனாக என்னை நியமித்தவன் யார் என்று சொல்லி இயேசு திருப்பி கேட்கிறான். என்ன கருமானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வந்தது காணியையும் வீடுகளையும் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் பகிர்ந்து கொடுக்கவும் பங்கிடவும் அவைகளை நியாயம் தீர்க்கவும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வரல. தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தது உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை பிதாவிடத்தில் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை சத்தியங்களை அழியாத வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட அவனுக்குள்ள போகவில்லை. ஆகவேதான் அவன் எழுந்து கேட்டான், ஆண்டவரே எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற பாக பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வையுங்க சொல்லி. என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்குள்ள தேவனுடைய வசனம் போகுதில்லை, இன்றைக்கு அநேகருக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகுதில்லை. கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் கேட்கிறார்கள், ஆனா தேவனுடைய வசனம் உள்ளே போகுதில்லை. ஆகவேதான் இயேசு அடிக்கடி இப்படி சொல்லுவாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். So pay your total attention to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கருத்தாய் கவனமாய் நாம் செவி கொடுக்க தவறுவமாக இருந்தால் தேவனுடைய வழிகளை நாம் அறிய முடியாது, தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிய முடியாது, தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது, தேவனோடு நடக்க முடியாது. பிற்பாடு என்ன நடக்கும்? வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும் பொழுது அவைகளை சமாளிக்க முடியாமல் சாய்ந்து போகவும் தடுமாறவும் தள்ளாடுவதற்கும் இடம் இருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கருத்தாய் கவனமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனம், ஒரு திரள் கூட்ட ஜனம் கூடியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார், ஆண்டவர் இயேசு பேசுகிறார், கத்தர் பேசுகிறார், அழியாத தேவ வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது சொன்னார். இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவவாதிகள் வந்தார்கள், எத்தனையோ வித்துவான்கள் பிறந்தார்கள், எத்தனையோ அறிவாளிகள் மேதைகள் பிறந்தார்கள், ஆனா ஒருவராவது சொல்லவில்லை, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. ஆனால் ஒருவரும் பேசாத வார்த்தைகளை பேசின ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. சோ ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. 19 சங்கீதத்தில் நாம வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்றது? உம்முடைய வசனம், கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமானவர்களே, ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் எத்தனையோ புத்தகங்களை படித்திருப்போம், எத்தனையோ நாவல்களை படித்திருப்போம், எத்தனையோ தொடர் கதைகளை படித்திருப்போம், ஆனால் எந்த புத்தகமும் எந்த வார்த்தைகளும் எந்த கதைகளும் எந்த சரித்திரமும் எந்த சம்பவமும் எந்த கதைகளும் எந்த காவியமும் எந்த காப்பியமும் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கல. ஆனால் 19 சங்கீதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லது. கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமாகவே ஆண்டவருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒன்று நடக்கிறது. என்ன? அந்த வேத வசனம், அந்த தேவ வார்த்தைகள் உயிருள்ள ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்க தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயக்குள்ளே பிரவேசித்து, நம்முடைய ஆத்மாவிலே பிரவேசித்து, நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருகிறது, நமக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது, நமக்குள்ளே வெளிச்சத்தை தருகிறது, தேவனை குறித்த வெளிப்பாட்டை தருகிறது, தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறது, தேவன் பக்கமாக நம்மை சாய்க்கிறது, தேவன் பக்கமாக நம்மை இழுக்கிறது. ஆகவே எனக்கு அருமானவர்களே, ஆண்டவர் இயேசு பேசினாரு, பரலோகத்தின் வார்த்தைகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தாரு. ஆனால் கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷன் அனுப்பி கேட்டான், ஆண்டவரே கொஞ்சம் நிறுத்துங்க, எனக்கும் என் சகோனுக்கும் இருக்க பாக பிரச்சனையை தீர்த்து வையுங்கன்னு சொல்லி. அவரிடம் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு பேசியும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வார்த்தை கூட போகவில்லையே. அப்படி இயேசு பேசின வார்த்தைகள் அவனுக்குள்ள போயிருக்குமாக இருந்தால் அந்த கேள்வி அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இடத்துல கேட்டிருக்கவே மாட்டானே. என கருமான தேவனுடைய ஜனமே, நாமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் கேட்கிற பிரகாரமாக நாம் கேட்கப்படும். வெளிப்படுத்துற விசேஷத்தில் இயேசு சொல்லும் பொழுது சொன்னாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாரு சபைக்கு சொல்றது? சபையில் இருக்கிறது யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சபையில் இருக்கிறது யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். சபையில் இருக்கிறது யாரு? அழைக்கப்பட்டவர்கள். சபையில் இருக்கிறது யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே செல்ல வேண்டும், நம்முடைய ஆத்மாவிலே பிரவேசித்து நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை தர வேண்டும். எனக்கு அருமானவர்களே, அறியாமை என்பது ஒரு இருளாகும். நம்முடைய வாழ்விலே தேவனை சரியான விதத்தில் நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்த அறிவு தெளிவு நமக்குள்ளே பெருக வேண்டும். எவ்வளவுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு நமக்குள்ள பெருகுதோ அந்த அளவுக்கு நாம் தேவனை நெருங்க முடியும். எந்த அளவுக்கு தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள பெருகுதோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியும், அவரை நெருங்க முடியும், விசுவாசத்தில் வளர முடியும், தேவனோடு நடக்க முடியும், தேவனோடு வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாவிட்டார், ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாட்டால் அடிக்கடி மோதுகளும் சிக்கல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வாரத்துக்கு இடம் இருக்கு. காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாதபடியா, ஒருவரை ஒருவர் சரியாக விளங்கிக் கொள்ளாதபடியா, ஒருவரை ஒருவர் சரியாக விளங்கிக் கொள்ளாதபடியால கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்களே அடிக்கடி சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் உண்டாக இடம் இருக்கு. ஏனென்றால் ஒருவரை குறித்த ஒருவரை குறித்த ஒரு அறிவு, மற்றவரை குறித்த அறிவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவை தேவனை சரியான விதத்தில் நாம் அறியாவிட்டால் தேவனோடு நாம் நெருங்கி நடக்க முடியாது. ஆண்டவரை குறித்த சரியான அறிவு தெளிவு நமக்குள்ள இல்லாவிட்டால் பிரச்சனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது நாம் தடுமாறி போகவும் தேவனை விட்டு தூரமாக போறதுக்கு இடம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை திறந்து வைப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் விழுந்து நம்முடைய வாழ்க்கை வாரட்டும், தேவன் பக்கமாக திருப்பட்டும், அறியாமை என்கிற இருள் அகலட்டும், அசுத்தங்கள், அலங்கோலங்கள், அவலட்சணங்கள், ஆபாசங்கள், அருவறுப்புகள் நம் வாழ்வை விட்டு அகலட்டுமே. நம்முடைய வாழ்வை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஏனென்றால் பேசுகிறது ஆண்டவர் இயேசு, ஆனால் கேட்ட மனுஷனுக்குள்ளோ அந்த வார்த்தை போகவில்லை. சரி, இப்போ ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன், கவனிங்க. பேசுனது இயேசு, பரலோக வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இயேசு பேசின வார்த்தைகள் உள்ளே போகாதது குறி காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு பேசியும் கேட்டார், அந்த மனுஷனுக்கு சுழக போல பெரிய காதிருந்து வடிவ கேட்டுட்டே இருந்தா. சில பேரை பார்த்தா கேட்கறது போல இருக்கும். ஹலோ, சில பேரை பார்த்தா, நானே இத்தனை வருஷமா இத்தனை முகங்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ என்ன பாவனைகளையும் பார்த்திருக்கேன். எனக்கு அருமை பார்த்தா, சில பேரை பார்த்தா பார்க்கறது போல இருக்கும், சில பேரை பார்த்தா கேட்கறது போல இருக்கும். ஆனா மைண்டு சிந்தனையோ அங்கும் இங்கும் அலை பாஞ்சிட்டே இருக்கும். இங்க இருப்போம், ஆனா மைண்டு எங்கேயோ போகும். இங்க இருப்போம், வீட்டை போய் அடுத்தது என்ன செய்கிறது, இங்க இருப்போம், ஆண்டவருடைய செய்தி போகுது, இங்க இருப்போம், வீட்டை போய் அடுத்து யாருக்கு கோல் பண்றது, இங்க இருப்போம், மைண்ட் எங்க போகும், திடீரென்று இங்க இருக்கும் பட்டந்தோருக்கு யாழ்ப்பாணத்துல விசிட் பண்ணிட்டு வரும் பார். இங்க உலகத்திலேயே அதி வேகமான விமானம் எங்க இருக்கு தெரியுமா, அது நம்மளோட மைண்ட் தான் பார். ஒரு செகண்டுக்குள்ள போயிடுவார், பட்டன பறந்து போயிடுவார். ஆகவே என்ன நடக்குது, மைண்ட நாம லூஸ் பண்றபடியால நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படபடியால தேவனுடைய வசனம் நமக்குள்ள போகுதில்லை. சத்துரு நம்முடைய சிந்தனையை மேய்கிறான், உழுகிறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போயிட்டா வாழ்க்கையில மட்டும் வந்துருமே, தேவ சாயலாக நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தேவனுக்குள்ள பலப்படுறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே என்ன செய்யறான் பிசாசு, வஞ்சகமாக வஞ்சகமாக தேவோட வசனம் நமக்கு உள்ளே போகாதபடி நம்முடைய சிந்தனைகளை வேறு திசைகளிலே சிதறடிக்கிறான். பிள்ளைகள் நம்மை நாம் இவைகளை இனங்கண்டு சத்துருவின் கிரியைகளை நாம் இனங்கண்டு கொண்டு பிசாசை நாம் எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு நாம கீழ்ப்படியணும், தேவோட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய வசனத்தையே நாம் இடம் கொடுக்கணும். சரி, ஆண்டவர் இயேசு பேசுகிறாரு, பரலோக வார்த்தைகளை பேசினாரு. இந்த மனுஷனுக்குள்ள, இந்த குறிப்பிட்ட நபருக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகாததுக்குரிய காரணம் என்ன, அதை குறித்து நான் சொல்ற பாருங்க. அந்த பன்னெண்டாம் வசனத்தை படிக்க சீக்கிரம், பன்னெண்டாம் வசனத்துல சீக்கிரம்
பேச வேண்டியவளே பரிசுத்தாவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு
பேச வேண்டியவைகளே பரிசுத்தாவியானவர் அந்த வேளையிலே உங்களுக்கு
போதிப்பார்
என்று இயேசு சொல்ல, அவன் நிறுத்தி சொல்றான், ஆண்டவரே எனக்கும் சகவனுக்கும் பாகம் பிரச்சனை இருக்கு. இது எப்படி இருக்கு, அடுத்தது படி.
அப்பொழுது என கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கை,
பின்பு அவர்களை நோக்கி
பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
அப்புறம்,
ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன்.
இப்ப அவன் கேக்குறான், பாகத்து பிரிச்சு தான் என் சகோதர பாக பிரிச்சு தீர்த்து வைங்க. அப்ப இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமோ, மனுஷரே, உங்களை என்னை உங்களுக்கு பங்கிடுறவனாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தவர் யார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொன்னார் தெரியுமோ, அடுத்தது படிக்க, பின்பு அவர்
அவர்களை
நோக்கி இங்கதான் கவனிக்கணும். இப்ப இயேசு கவனிங்க, அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஏன் போகல என்கின்ற காரணத்தை இங்கே நாம் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த அடிப்படையில தான் நான் சொல்றது, நல்லா தயவுசெய்து கவனிங்க, இந்த மனுஷன் கூட்டத்தின் நடுவில் இருந்து எழும்பி கேட்ட இந்த கேள்வியின் அடிப்படையில தான் அவன் உள்ளத்தை பிரதிபலிக்கத்தக்கதாகவும் அவனுடைய நிலைமையை பிட்டு வைப்பதற்காகவும் ஆண்டவர் இந்த பூமியை கொண்டு வர. சோ இயேசு இந்த பூமியை சொன்னதுக்கு அடிப்படை காரணம் என்ன, ஆண்டவர் இயேசு கீழே வருகிற பூமியை சொன்னதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன, இந்த மனுஷன் கேட்ட கேள்வியும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவன் இருந்த நிலைமையும் அடிப்படையாக வைத்து இயேசு கிறிஸ்து அந்த பூமியை சொல்கிறார். ஆகவே பூமியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாமலும் பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாருங்க. இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதில் எங்க இருக்குது பாருங்க. அவன் கேட்ட கேள்வி என்ன, எனக்கும் என் சகோனுக்கும் இருக்கிற பாக பிரச்சனையை தீர்த்து வைங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன, இவனுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் அவருடைய ஆத்மாவுக்குள்ளே போகாததுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு உள்ளே இருந்த பொருள் ஆசைகள் தான் அடிப்படை காரணம். ஐ ஸ்பீக் த ட்ரூத். இப்ப நான் அடிச்சு சொல்றேன் கேளுங்க, எந்த தேவனுடைய பிள்ளைகள் என்னை சேர்த்து ஐ ஸ்பீக் ஆண்டவுடைய சத்தியத்தை பேசுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், ஆண்டவுடைய வசனத்தை தெளிவாக சொல்றேன் கேளுங்க, என்னை சேர்த்தா சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் காரியங்களும் அழிந்து போகிற காரியங்கள் பொருளாசைகளும் பேராசைகளும் எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அதிகமாக காணப்படுறதோ நான் அடிச்சு சொல்லுவேன், அவர்களுக்குள்ள தேவனுடைய வசனம் போகவே போகாது. எப்படிப்பட்ட பிரசங்கிமார் வந்தாலும் எந்த அபிஷேகம் வந்தாலும் அவர்களுக்குள்ள தேவனுடைய வசனம் போகவே போகாது. ஏன் தெரியுமா, ஏற்கனவே நம்முடைய இருதயத்தை இந்த உலகத்தின் காரியங்கள் இடம் பிடித்திருக்கபடியால் உலகத்தின் ஆசைகளும் பொருளாசைகளும் பேராசைகளும் வேண்டும். நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறபடியால் உள்ள தேவனுடைய வசனம் போறதுக்கு இடம் இல்லை. பாருங்க, அவ கேட்ட கேள்வி என்ன? எனக்கும் என் சகோனுக்கு பாக பிரச்சனை தீர்த்துவை. இயேசு சொன்ன பதில் என்ன? அன்றியும் பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இப்ப நான் திரும்ப சொல்றேன், கேளுங்க. அந்த மனுஷனுடைய இருதயத்தை வடிவாக படம் பிடிச்சு காட்டுற இயேசு, அவன் நிலைமை என்ன, அவன் கேட்ட கேள்வி என்ன, அதன் அடிப்படையில் அதற்கு கீழே பதில் ஊமே சொல்றார். அந்த வசனத்தை படி,
எச்சரிக்கையா இருங்க. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவன் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல
என்றார். தயவு செய்து உங்களுடைய பலகையில் எழுதி கொள்ளுங்க. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும், நான் சொல்றதை கேளுங்க, ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பின் எது ஜீவன், அதை குறித்து நான் சொல்ல போறேன். இவனுக்கு எது ஜீவனாக இருந்தது அதை குறித்து சொல்ல போறேன். நமக்கு எது ஜீவனாக இருக்குது அதை குறித்து நான் பார்க்க போறேன். அப்ப இயேசு சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை, அது அவனுக்கு வாழ்வு இல்லை. ஒரு கட்டத்தில் இயேசு சொன்னாரு, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களையும், உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் என்று கேள்வி கேட்கிறார். உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களையும், அனைத்து செல்வங்களையும், அனைத்து ஆஸ்திகளையும் ஒருவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை அவன் இழந்து போனால், தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? இன் அதர் வேர்ட்ஸ், மறுபக்கத்தில் நான் சொல்ல போனா, சொல்லப்பட்ட இயேசு சொன்ன இந்த வார்த்தையை மறுபக்கத்தில் நான் விளங்கப்படுத்த போனா சொல்ற கேளுங்க, விளங்க கொள்ளக்கூடிய மாதிரி. உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வமும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவனுடைய ஆத்மாவுக்கு அது ஈடாகாது. ஏன் அப்படி? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணுக்கும் பொருளுக்காக சிலுவையில் மரிக்கல. உன்னுடைய ஆத்மாவுக்காக, என்னுடைய ஆத்மாவுக்காக, உன்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் விட்டு பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவகுமாரன் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்முடைய ஆத்மாவை விட்டிருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அனைத்து செல்வம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு ஈடாக. ஃபாதர் அருமையாக பாடினாரு, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது, அந்த தேவ மனுஷன் பாடுறப்பார் நம்ம உடந்து பாடணும். ஜெபக்குமார் சொன்ன ஒரு காரியம் வருது, ஞாபகம் வருது. அவர் ஒரு இந்தி பாடலை இவருமே அடிக்கடி பாடுவார். அந்த பாடல் அர்த்தம், ஆண்டவர் இயேசுவே உமக்காக நான் எதையும் தருவேன், எதையும் உழப்பு எல்லாத்தையும் கொடுப்பேன் என்கிற அர்த்தம் உள்ள ஒரு பாடலை அடிக்கடி பாடுவார். ஒரு நாள் அவர் அவருடைய ஊழியத்தில் அவர் ஆதாயப்படுத்துகிற ஒரு ஆத்மா, ஒரு சகோதரி திடீர் வியாதிப்பட்டு அவருடைய கணவோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அந்த சகோதரிக்கு ரத்தம், உடனே ரத்தம் தேவையா இருந்திருக்கு ரத்தம். அப்ப இவரும் அவரோட போன இன்னொரு சகோதரர் நல்ல குண்டா இருப்பார். அவர் சொன்னார், தன்னை அந்த நாட்கள் பார்த்தா ஒல்லியா இருப்பேன், ஓடிங்கு போய் இருப்பேன். அப்ப அவர் ஆண்டு அங்க டாக்டர் சொல்றாரு ரத்தம் தேவை. அப்ப இவர் சொல்றாரு, தான் இங்கிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாராம், ஆண்டவரே எந்த ரத்தம் அவங்களுக்கு சேரவே கூடாது, மற்றவங்களோட ரத்தம் சேர, அங்க தடிக்க ஒருத்தர் இருக்கிற அவன் ரத்தம் சேரட்டும், எந்த ரத்தம் சேர, அவன் அந்த சகோதரிட ரத்த ஏ குரூப் பண்ண எந்த பிளட் பி குரூப்பா இருக்கும் உதவி செய்யும். இப்படி இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க சரியாக இவட்ட ரத்தம் தான் அவருக்கு அவளுக்கு பொருத்தமாக இருந்த. அது போக அவர் இந்த பாடல இது ஒரு பக்கம் இருக்கு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாராம், நீ அடிக்கடி ஒரு பாட்டை பாடுவே அந்த பாட்டை பாடுன்னு சொன்னார. அப்ப இவர் நடந்த சம்பவம், அப்ப இவர் அந்த பாட்டை பாடுறாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இனிமே இந்த பாட்டை பாடாது என்றார். அசந்து போனார். எனக்காகத்தான் எதையை செய்வான் எதையை செய்வான் சொல்லி பாட்டு பாடுவே. என்னுடைய மகளோடு சாகம் தருபாதை இருக்கிறார், அவளுக்கு ரத்தம் கொடுக்கிறதுக்கு உனக்கு மனம் இல்லையே, பிற்பாடு இந்த பாட்டை நீ ஏன் பாடுகிறாய்? அதுக்கப்புறம் சொல்றாரு, அன்றில இருந்து என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தாத எந்த ஒரு பாட்டை நான் பாடுறதே இல்லை என்றார். உண்மைதான், நாம் நம்மில் பலர் நாம் பொய் சொல்றதில்ல, பொய்யலை பாடுறோம் இல்ல. இதுக்காக நான் என்ன சொல்லுவேன், உண்மையான உருக்கமான மனதுருக்கமான நல்ல பாடுகளை நான் உணர்ந்து பாடணும். ஆனால் அந்த பாடுகளுக்கு நாம் உகந்தவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாட்டால் அந்த பாடல்களிலே இனிமை இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்வார், அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே நல்ல பாடல்களை, தரமான பாடல்களை, ஏற்ற பாடல்களை, பக்தி விருத்திக்கு ஏதுவான பாடல்களை நாம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி ஆண்டவர் ஆராதிக்கிறது ஏற்றது. ஆனால் நம்முடைய வாழ்விலே அபியாசப்படுத்தாத பாடல்களை நாம் பாடுவோமாக இருந்தால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே நாம் பாடுகிற பாடல்களுக்கு ஏற்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை நாம் பாடுவோமா இருந்தால் அது தேவனுக்கு மகிமையும் பிரியமாக இருக்கும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த மனுஷனுக்குள்ளே ஏன் தேவனுடைய வசனம் போகும் என்று சொன்னார், அவனுக்குள்ளே இருந்த பொருளாசை அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை சொல்லவில்லை. அவை நான் இப்பயும் சொல்லுவேன், அநேகர் நாம் ஆண்டவர் பக்கம் திரும்ப முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த உலகத்தின் பொருட்களிலே இருக்கிற பட்டு பிடிப்பு பாசம் பொருளாசைகள் நம்முடைய இருதயத்தை நிறைத்திருக்குமாக இருந்தால் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நமக்குள்ளே போகாது. நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது, தேவனுடைய வழியை அறிய முடியாது, தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. நான் சொல்ற கேளுங்க, இந்த நாம் என்ன நடக்குது, இப்ப நாம வாடுகிற உலகம் பொருளாத உலகம், நாம பரலோகத்துல வாழல, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்திலிருந்து இயேசு நம்மை தெரிந்திருக்காரு, பிரித்தெடுத்திருக்கிறார், ரைட். இப்ப நாம் என்ன செய்கிறோம், நமக்கு சுத்தி இருக்கிற ஜனங்களை பாக்குறோம், என்ன நடக்குது, மற்றவன் எப்படி வாழுகிறான், அந்த குடும்பம் எப்படி வாழுது, இந்த குடும்பம் எப்படி வாழுது, அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படியா வசதியா வாழ்றாங்க, இவங்க எப்படி ஆடம்பரமாக வாழ்றாங்க, அவங்க எப்படி ஐஸ்வர்யமா இருக்கு. நானும் கொஞ்சம் சொல்றது தயவு செய்து கேளுங்க, நான் சொல்றது தயவு செய்து சிந்திங்க. இஷ்டமே ஜனங்களுக்குள்ள நடந்த காரியம் இதுதான். என்ன நடந்து தெரியுமோ, தங்களை சுத்திலும் இருக்கிற ஜாதிகளை பார்த்தார்கள், அவர்கள் அவர்களுக்கு ராஜா இருந்தபடியால் இவர்களும் போய் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், மற்ற ஜாதிகளுக்கு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கணும். புறபடத்தாதத்தில் இருந்து கற்றுக்கொண்ட காரியத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். அப்ப தேவன் தன் ஜனத்தை கொண்டு வருவதற்கு முதலே சொன்னாரு, உங்களை சுத்தில் இருக்கிற ஜாதியை போல நீங்கள் நடவாதபடி நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கேன், ஆகவே நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு நடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்களுடைய கற்பனைகளை கொடுத்து அவர்களை அழைத்து வந்தார். ஆனால் தேவ ஜனங்களும் என்ன நடந்தது, தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டு, சுத்திலும் இருக்கிற ஜனங்களை பார்த்து, அவவிசுவாசிகளை பார்த்து, அவர்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டபடியால் தேவனை அவர்களை விட்டு தூரமாகப்போம் ஆயிற்று. நாமும் நம்மை சுத்திலும் இருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது, நம்மிடத்தில் இருந்து சுத்திலும் இருக்கிற ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு தேவனுடைய மனுஷன், நீ ஒரு தேவனுடைய மனுஷி, ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ ஜனம், ஆண்டவர்களுடைய நாமத்துக்கு என்று வாழுகிற சாட்சி உள்ள ஒரு கூட்டம், நாமும் இந்த உலகத்தோட சேர்ந்து வாழவுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போகாது, தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. இது ஒரு போராட்டதா, இதுல ஜெயிக்கிறவர்கள் எத்தனை பேர், பொண்ணுக்கும் பொருளுக்கும் உலகத்துக்கும் வளைந்து கொடுத்து தேவனுடைய சித்தத்தை கோட்டை விட்டவர்கள் எத்தனை பேர் தெரியும். என் ஆத்மாவே ஜாக்கிரதார், காடுவதெல்லாம் அனுத்தியம், காணாதவர்களோ நித்தியம், அழிந்து போவர்களே அல்ல அழியாதவர்களை தேடுற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஆண்டவர் சொந்த படிக்க தொடர்ந்து படி,
அல்லாமலும் ஒரு
உவமையை அவர்களுக்கு சொல்ல, என்ன அடிப்படையில் இந்த உவமை வருது, அந்த மனுஷன் கேட்ட கேள்வியும் அந்த மனுஷன் இருந்த சூழ்நிலையும் இதை அடிப்படையாக வைத்து ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். சோ இந்த உண்மையை எப்படி ஆரம்பிக்கிறார் அல்லாமலும் அவர்களுக்கு ஒரு உண்மையை அவர் சொன்னார். படி,
ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது.
ஒரு நிலம் நன்றாய் விளைந்தது.
அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறது கீடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி பூரிப்பாய் என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன்.
இப்ப இந்த ஊமை குறித்து சில காரியங்கள் சொல்ல போறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முதல் இதை குறித்து பேசுன ஒரு ஜாவப்பெருக்களுக்கு இருக்கு. இப்ப என்ன கவனிங்க இப்ப என்ன அடிப்படையில் இந்த ஊமை இயேசு சொல்றாருன்றதை குறித்து முகமுறையாக சொல்லிட்டேன். இப்ப இந்த முகமுறையிலே நாம் இந்த உவமையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியங்களை நாம் கவனிக்கிறது நல்லது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஒரு பெரிய பணக்காரன் என்று சொல்லி ஆண்டவர் அறிமுகப்படுத்துற. சோ இவனுக்கு ஒரு பெரிய வயல் இருந்திருக்குது அல்லது பெரிய தோட்டம் இருந்திருக்கு. என்ன நடந்திருக்குது, இந்த வருஷம் அவனுடைய வயலிலே தானியம் அவர் விதமாக விளைச்ச நன்றாய் நிலம் விளைஞ்சிருது. நன்றாய் விளைச்ச நன்றாய் நிலம் விளைஞ்சு கிடைக்க இப்ப பொஸ் இப்ப செப் யோசிக்கிறார், அட்டா 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 அட்டா, என் நிலத்துல இப்படி விளைச்சல் இருக்குது, இப்ப எனக்கு இருக்கிற களஞ்சியம் விளைஞ்சிருக்கிற தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு போதாது, ஆகவே நான் என்ன செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன். சோ நிலம் அதிகமாக விளைஞ்சிருக்குது, களஞ்சியம் போதாது, ஆகவே களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன். கட்டின பிற்பாடு என்ன செய்வேன், விளைந்திருக்கிற தானியங்களை எல்லாம் கொண்டு வந்து அதிலே சேர்த்து வைப்பேன். இதுவரைக்கும் அவன் ஒன்னும் புலப்படையில்லை, எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னங்க, நிலம் விளைஞ்சிருக்குது, தானியம் நல்லா விளைஞ்சிருக்குது, சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன களஞ்சியம் போதில்லை, இடிச்சு பெருசாக கட்டி அந்த தானியங்களை கொண்டு இதுவரையில ஐயா புலப்படையில். அதுக்கு பிறகு என்ன சொன்னா தெரியுமோ, அதை குறித்து நாம யோசிக்கணும். என்ன சொன்னாரு, பிற்போ அவன் சொன்னா அவன் என்ன செய்யல, அவன் முதல் பிளான் பண்றான், முதல்ல பிளான் பண்ற மனதில் சொல்லிக் கொள்றான், நல்லா கவனிங்க, அவன் சொல்றான் என் நிலம் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்குது, ஆகவே தானியத்தை நான் என் களஞ்சியத்தை இடித்து பெரிதா கட்டி தானியத்தை கொண்டு வந்து சேர்த்து வைப்பேன். அப்ப அவன் என்ன செய்யணும், தனக்குள்ளே அவன் சொல்லிக்கொண்டான் சொல்லி. சோ களஞ்சியத்தை இடித்து பெரிதா கட்டது ஒண்ணும் பிழை இல்லை. ஆனா அவன் விட்ட மிஸ்டேக் எங்க தெரியுமோ, எங்க ஐயா தவறு தெரியுமோ, அவன் சொல்றான் பின்பு என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரு, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆத்மாவோட சொல்ற என்னே மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த உலகத்து மனுஷனை அழகாக ஆழமாக ஆண்டவர் இயேசு புட்டு வைக்கிறாரே, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத ஒரு மனுஷன், எப்படியான மனுஷன், எப்படிப்பட்ட ஆவி உள்ளவன், எப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவன், எப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவன், எப்படி ஜீவிக்கிறவன் என்று ஆண்டவர் இயேசு புட்டு வைக்கிறாரு அழகா. அப்ப அவன் சொல்றான் என்ன, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பு சொல்லிப்பட்டு அவன் சொல்றான், என் ஆத்மாவே நீ இளைப்பாரு, புசித்து குடித்து பூரிப்பாய்கிறே, ஏனென்றால் உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். அப்ப அர்த்தம் என்ன, இவன் சொல்றான் என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், நீ இளைப்பாடு சொல்லி. சோ இப்ப இதை குறித்து நான் விவரிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. மோசம் முதலாவது இவனுடைய மிஸ்டேக் என்னவென்றால், முதலாவது இவன் விட்ட பெரிய பிழை என்னவென்றால், தன்னை படைத்த தேவனை இவன் மறந்து போனான், தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து போன ஒரு வாழ்வு. இன்றைய நம்முடைய செய்திய தலைப்பு, தேவனை மறந்த வாழ்வு. சோ தேவனை மறந்த வாழ்வு உயிரோடு செத்து போன ஒரு வாழ்வு. தன்னை படைத்த தெய்வத்தை மறந்து மனம் போல இஷ்டம் போல மாமிச பிரகாரமாக வாழ்கிற மனுஷன், உயிரோடு செத்து போன ஒரு மனுஷன் சத்தியத்து முடி நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது இந்த மனுஷனுக்கு நாம் கற்றுக்கொள்ற காரியம் என்னவென்றால், முழுவதும் இந்த மனுஷன் தேவனை மறந்து போன ஒரு வாழ்வு. தேவனை அறிந்தவனாக இருந்தால், தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தால், தேவனோடு வாழுகிறவனாக இருந்தால், அவன் சொல்லியிருக்க மாட்டான் என் ஆத்மாவே நீ இளைப்பாரு, புசித்து பூரிப்பாரு, உனக்காக அநேகம் தானியத்தை பொருட்களை சேர்த்து வைத்து, அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். சோ இவன் என்ன சொன்னா, என் ஆத்மாவே நீ இளைப்பாரு. சோ முதலாவது இவன் விட்ட பெரிய மிஸ்டேக், தன்னை உண்டாக்கின தேவனை, தன்னை ஆசீர்வதித்த ஆண்டவரை, தனக்கு அனுக்கிரகம் பண்ணின தேவனை, இந்த அளவுக்கு இப்படியான ஒரு நிலைமையில இந்த பூமியில தன்னை வாழ வைத்த தெய்வத்தை மறந்து போனானே. தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து போனானே. ஆகவே உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மிஸ்டேக் என்னவென்றால் தன்னை படைத்த தேவனை மறந்து போன. நான் சொல்ற கேளுங்க, இன்னைக்கு அநேக ஜனம் வெளியில நாம பார்க்கிறோம் இல்லையா, ஏராளமான ஜனங்கள் தேவன் அற்றவர்களாக தேவனை மறந்தவர்களாக, நடைப்பிணங்கள் போல நாதியற்றவர்களாக நடமாடுறதை நம்முடைய கண்களாலே நாம பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிறார்கள் ஆனா உள்ளே செத்து போனவர்களாக இருக்கிறார்கள். நடமாடுகிறார்கள் ஆனா நடைப்பிணங்களாக இருக்கிறார்கள். தேவனை மறந்த ஜனங்களை எங்கும் நாம் பார்க்கக்கூடியதார்கள். அவர்களுக்கு தேவனோடு தொடர்பு இல்லை. ஏராளமான ஜனங்களுக்கு தேவனை அறியாத, தேவனை மறந்து தேவனை அறியாமல் வாழ்கிற அஞ்ஞானிகளுக்கு தேவனோடு தொடர்பு இல்லை. தங்களை படைச்ச தேவனோடு அவர்களுக்கு ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை, தேவனை தேடுற மனது இல்லை. ஆகவே மனம் போல வாழுகிறார்கள், பாவத்தில் புரளுகிறார்கள், தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். தேவனால படைக்கப்பட்டவர்கள், நம்மை படைத்த ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து மறுதெடுத்து வாழுகிறார்கள். ஆகவே மிருகம் போல வாழுகிறார்கள், பாவத்தை பச்சத்தனி போல குடிக்கிறார்கள், தேவ துரோகங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. எனக்குமானவர்களே, இது கடைசி வாழுகிற நாட்கள், கடைசி நாட்கள். ஆகவேதான் ஏராளமான ஜனங்கள் தேவனை மறந்து வாழ்கிறார்கள், மறுதளித்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரோடு தொடர்பு இல்லை, தங்களை படைத்த தேவனை குறித்த உணர்வு இல்லை, தங்களை உண்டாக்கின ஒரு இறைவன் உண்டு, தேவன் எங்களை படைத்தார் சிருஷ்டித்தார் என்ற உணர்வு எண்ணம் இல்லாதபடியால் தேவனுக்கு பயப்படாமல் துடிகரமாக பாவங்களை அவர்கள் செய்கிறதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரி, இது ஒரு பக்கத்தில் வை. சோ, ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனை மறந்து வாழ்கிறார்கள். ஆனால் மறுபக்கம் என்னவென்றால், தேவ ஜனங்களும் தேவனை மறந்து வாழ்கிறார்கள். இதை நினைக்கும் போதுதான் வேதனை. படி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம், சீக்கிரம் 32வது வசனத்தை இருக்க படி. எரேமியா 2:32, ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க என்று சொல்லப்படுறது.
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ.
ஒரு மணவாட்டி தன் ஆடைகள், நல்லா கவனிக்க, ஆண்டவர் என்ன மாதிரி சொல்ற பாருங்க. ஒரு பெண் தன் ஆபரணங்களையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும்
மறப்பாளோ,
என் ஜனங்களோ
எண்ணி
முடியாத ஜனங்களாக என்னை மறந்து போன. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, 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 கேளுங்க. ஆண்டவருடைய உள்ளத்தின் வேதனை பாருங்க. என் ஜனங்களோ, மை பீப்புள் ஹேவ் பகட் மீ டோட்டல், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போன. ரட்சிக்கப்படாதவர்கள் உலகத்தவன் தேவனை மறந்து வாழ்கிறான், மறுபடி அதுதான் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா தேவ ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், தேவ மகத்துவத்தை அறிந்து உணர்ந்த ஜனம், தேவன அதிசயங்களை அனுபவித்த ஜனம், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனம், தேவன உடன்படிக்கை பெற்ற ஜனம், என் ஜனம் என்றும் என் மக்கள் என்றும் ஆண்டவரால் உரிமை கொண்டாடப்பட்ட ஜனம், தன்னுடைய நாமத்திற்கு கீர்த்தியாக இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், ஏராளமான நாட்களாய் என்னை மறந்து போன. உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நபர் அல்லது இந்த உலகத்திலே நீங்கள் அதிகமாக விரும்புகிற, அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர், அது மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், இந்த உலகத்திலே நீங்க அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர் அல்லது அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியவராக இருக்கிற ஒரு நபரால் நீங்கள் மறக்கப்பட்டு போனா உங்க மனசுக்கு வேதனையா இருக்காது. எத்தனை தாய்மார் அழுகிறாங்க, ஐயோ என் பிள்ளைகள் என்னை மறந்து போறாரு. காரணம் என்ன? அந்த உருக்கமான அன்பு தாயின் உள்ளம் கதறுகிறது, தகப்பன் உள்ளம் பதறுகிறது, என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள், இதை கவனிக்கிறார்கள் இல்லை, நான் வயது வந்து தனியும் இருக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கேன், என் பிள்ளைகள் என்னை கவனிக்கிறார்கள் இல்லையே என்று பல உள்ளங்கள் வேதனைப்படுறது. இன்றைக்கு இந்த தேசத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்றார்கள், அல்டகை மொழி சொல்றார்கள், அல்டாகிட்டா வயசாகிட்டால், வயசு போயிட்டா இங்க வாங்க, நீங்க போய் அங்க இருங்க, நீங்க அங்க இருங்க, இது நாங்க வாழுகிற காலம், வயசும் வாலிபம் இருக்குது, நாங்கள் வசந்த காலத்தை அனுபவிக்கணும், நீங்க அங்க இருங்க, நீங்க எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சது, அங்க இருந்து செத்து போங்க, அல்டைமில் இருங்க, எப்பயாவது இருந்துட்டு வந்து உங்களை பாப்பாங்க.
அந்த வெளியில அந்த மரங்களை கீழே இந்த வாங்கல் பிஞ்செல்லாம் இருக்கும். அது சம்மர் டைம்ல பலர் நான் கண்ணால பார்த்திருக்கேன், அடக்க முடியாமல் தடியை பிடிச்சு மெல்லம் வெள்ளமாக நடந்து அந்த பெஞ்சில வந்து இருந்து இப்படி கைய வச்சுட்டு தடிக்கு மேல கைய வச்சுட்டு இப்படி வானத்தை அண்ணா வந்து பார்த்துட்டு எனக்கு அப்படி அதை பார்க்கின்ற மனசுல என்ன தோணு தெரியுமா? அது என்ன என்ன நிலா பாக்குற சூரியனை பாக்குற இல்ல பெத்த பிள்ளை என்ன மறந்து போனா இல்ல அன்பாய் ஆசையாய் இரவு பகலாக ஒளிச்சு அன்பு பாராட்டி அறிவூட்டி வளர்த்த பெத்த பிள்ளைகள் தாய் தகப்படி மறந்து சொல்றது புதைப்பு மறப்பு தான். நாம் நம்முடைய தாய் தகப்படி மறந்தால் நம்முடைய பிள்ளைகளும் நாம் வயசாகும் பொழுது நம்ப மறந்து போவார். சவாலி பிள்ளைகளையும் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பன மதிக்க அன்பு செய்ய மறப்பீகளாக இருந்த நீங்கள் வயசாகும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கும் அதைத்தான் செய்வார். ஏனென்றால் இது ஷோயிங் அண்ட் ரிப் விதைப்பும் அரிப்பும், இது ஆவிக்குற பரமான. ஆகவே நமக்கு அருமையான ஒருவரால நம்ம மறக்கப்பட்டு போகும் பொழுது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ, ஒரு மனவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். படிங்க உபாகம் 32 அதிகாரம்
பெற்ற தேவனை மறந்தாயே.
ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுது பாரு. தன் ஜனங்கள் தன்னை மறந்து போன பொழுது அந்நிய தேவதைகளுக்கு தூவம் காட்டி அந்நிய தேவதைகளை வணங்கி தேவன் இல்லாதவர்களுக்கு ஆராதனை செய்து தேவன் அற்றவர்களுக்கு கண்ணுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் சிலைகளுக்கும் ஆராதனை செய்து தெய்வம் இல்லாதவர்களை தெய்வம் என்று எண்ணி தொழுது கொள்ளும் போது ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுது சொன்னாரு, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். உன்னை பெற்ற தாயை நீ மறந்தாயே, நினையாமல் போனாயே, உன் கண்மலையை நீ மறந்தாயேன் சொல்ற கேளுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனை மறந்து வாழ்றது ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ஜனங்களும் தேவனை மறந்து வாழுகிறது தான் ஆண்டவருடைய உள்ளத்துக்கு மிகவும் வேதனை. எங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மறந்து போறதுக்கு ஒரு பிரதான காரணம் இந்த உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஆவி ஒரு மனுஷனை கவர்ந்து கொள்ளுமாக இருந்தார் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தூரமா போவார். நம்முடைய கண்ணுக்கு முன்பாக பிசாசு என்ன கருப்பு உருவத்தில் வந்து அல்லங்கோலம் அப்படி நிற்க மாட்டான். எப்படி தேவன் தன்னுடைய கிரியைகளை தன்னுடைய ஊழியங்களை தன்னுடைய காரியங்களை தன்னுடைய ஊழியர்களை கொண்டு செயல்படுத்துறாரோ நடைமுறைப்படுத்துறாரோ அதே போலதான் பிசாசுக்கும் ஏஜென்ட்கள் இருக்குது. பிசாசும் தன்னுடைய வச்சு தேவனுடைய பிள்ளைகளை இடைமறிக்கிறார், டிஸ்டர்ப் பண்ற பாரு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு கட்டத்தில் இயேசு பேதுரு பார்த்து என்ன சொன்ன தெரியுமோ, அப்பாலே போ சாத்தானே. தேவ திட்டத்துக்கு எதிராக பேதுரு வந்தபோது அதை இனம் கண்டுகொண்ட இயேசு கிறிஸ்து, பிதாவின் சித்தத்துக்கு எதிராக பேதுரு வந்தபோது அதை இனம் கண்டுகொண்ட இயேசு என்ன சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்றார். அப்பப்பா தேவனுடைய பிள்ளைகளை இடைமறிக்கவும் தேவனை விட்டு பிரிக்கவும் தேவனை விட்டு தூரப்படுத்தவும் தேவனுக்கு மேலிருக்கிற கண்களை திருப்பவும் பொல்லாத பிசாசு பல விதங்களிலே நம்மை டிஸ்டர்ப் பண்ணுவான். பல மனிதர்கள் மூலமாக தேவனோடு நம்மை நெருங்கி நடவாதபடி தடை செய்வான். உறவுகளை குறித்து யாக்குறதை நான் உங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உறவுகளை குறித்து யாக்குற உலகத்தின் ஆவியை உங்களுக்குள்ள விதைக்கிற உங்கள் உறவுகளை குறித்து யாக்குறதாக இருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடி உங்களை சிரிச்சித்த தேவனை உங்களுக்காகவும் எனக்காக சிலுவையிலே உருக்குலைந்து உனக்காகவும் எனக்காக சிலுவையிலே மறித்த தேவகுமாரன் ஆண்டவர் இயேசுவை மறந்து போகத்தக்கதாய், மறுதளித்து போகத்தக்கதாய், தூரப்போகத்தக்கதாய், உங்களை குழப்புகிற, உங்களை திசை திருப்புகிற, உங்களை மிரட்டுகிற உறவுகளை குறித்து, மனிதர்களை குறித்து, காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்தில் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன வடிவத்தில் வந்தாலும் சரி, அது எந்த நபர்னால வந்தாலும் சரி, அதை நீயும் நானும் கண்டுபிடிக்கணும். ஏனென்றால் உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், உனக்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். உன் ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு, அழிவில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக தேவன் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து உனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை இழந்து போகாதபடி காத்துக்கொள். உன்னை படைத்த தேவனை மறந்து போகாதபடி உன்னை காத்துக்கொள். ஆண்டவரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை, உறவுகளை, நெருக்கத்தை, உருக்கத்தை காத்துக்கொள். அதை உடைக்கிற, அதை கெடுக்கிற எந்த உறவுகள், எந்த வடிவத்தில், எந்த மனுஷர் எந்த வடிவத்தில் வந்தால் அவைகளை இளங்கண்டு கொண்டு, அவைகளை நீ தாண்டி, அவைகளை தப்புவித்துக் கொள்ள நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாதவர் உலகத்தவன் தேவனை மறந்து வாழ்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவனை மறந்து வாழ்கிறது அவருடைய உள்ளத்துக்கு எவ்வளவு வேறு. எத்தனை பேர் சரிந்து போறார். ஒரு காலத்தில் தேவனோடு நெருங்கி இருந்தவர், என் கண்கள் காண, என் காதுகள் கேட்க தேவன் அறிவார். ஒரு காலத்தில் தேவனோடு நெருங்கி இருந்தவர், ஆண்டவர் முகத்தை தேடினவர்கள் அட இன்றைக்கு வேறதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு உலகத்தின் பிள்ளைகளுக்குள்ளே, உலகத்தின் பிள்ளைகளாக மாயைகளுக்குள்ளே போய்விட்டார்களே, இருளுக்குள்ளே போய்விட்டார்களே. நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷன், இவைகளை விட்டு ஓடு. உன்னை காத்துக்கொண்டு, ஆத்மாவை காத்துக்கொள். என்ன வடிவத்தில் உன்னை உன்னை பிரிக்கிற காரியங்கள் வந்தாலும் நீ அதை அறிந்து கொள். தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள், தேவனோடு உனக்கு இருக்கிற உறவுகள், ஐக்கியங்களை உடைக்கிற காரியங்கள் என்ன வடிவத்தில் வந்தாலும், என்ன ரூபத்தில் வந்தாலும் நீ அதை கவனித்துக்கொள், கண்டுகொள், இனம் கண்டுகொள். இனம் கொடுக்காத அவைகள் எதிர்த்து நில பிசாசுக்கு, அப்பொழுது அவன் ஓடி போவான் எழுதப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் ஐஸ்வர்யவாதா, பெரிய படக்காரதா, நிறைய நிலம் இருந்தது, முளைச்சல் அமோகம், வேலைக்காரர்கள் வீடு பங்களா, நல்லாகாரம், எதுக்கும் பஞ்சமில்லை, எதுக்கும் குறைவில்லை. இப்படி நான் சொல்லும் பொழுது அதே லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் இன்னும் ஒரு ஐஸ்வர்யம் குறித்த ஆண்டவர் சொல்றாரு. நாம் எல்லோரும் அறிவோமே, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தார், அவன் அணிந்திரமும் ரத்தாம்பரமும் உடுத்தி அணிந்திரமும் சம்பரமுமாக வாழ்ந்தார். ஏழை லாசரும் இருந்தார். அது உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அணிதினமும் சம்பரமுமாக வாழ்ந்தான், ரத்தாம்பரம், வெளியேறப்பட்ட உடுப்பு, வேலைக்காரருக்கு பஞ்சம் இல்லை, வீடு பங்களா, காரு, சோ அண்ட் சோ, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் முடிவு என்ன? தேவனை மறந்து வாழ்ந்தார். இப்ப பாதாளத்தில் கிடந்து தேவனை நினைக்கிறான். இந்த அறிவு நமக்குள்ள இருக்கணும். அழிவுக்கு நேராக இருந்த நம்மை ஆண்டவர் சந்தித்து நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமா? இருந்தார் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? தேவனை மறந்து வாழும். இது கருமான தேவனுடைய ஜனமே, நீ எந்த அளவுக்கு தேவனோடு வாழுறாய், எந்த அளவுக்கு ஆண்டவோடு ஐக்கியமாக இருக்கிறாய், எந்த அளவுக்கு தேவனோடு உறவாடுகிறார், எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறார்? God knows everything. தேவன் அறிவாரு, தேவன் அறிவாரு, தேவன் அறிவார். இந்த பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தத்தில் வளரணும், ஆண்டவர் நிலைச்சிருக்கணும். எண்ணி நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவர் நிலைச்சிருக்கணும், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், ஆண்டவருடைய அன்பிலே நிலைச்சிருக்கணும். உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத, உன்னதமான தேவோட முகத்தை வறக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காத, அவைகளை எதிர்த்து நில்லு. அவைகள் அழிந்து போகும், ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். ஆகவே அழியாதவைகளை, அழிந்து போயிருப்பவர்களே அல்ல, அழியாதவைகளை தேடி நாம் வாழிறவர்களாக இருக்கணும். எனக்கறிவான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு நீங்கள் தேவனோடு ஐக்கியமார்கள், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு வாழ்றீங்க? ஞாயிற்றுக்கிழம மாத்திரம் தேவனை நாம் நினைக்கிறவா? அதுக்கும் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. வெளிப்படுத்துற விஷயத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. அப்படின்னா கர்த்தருடைய நாள் எது? சந்தேகம் இல்லை, வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை. சோத்திரம், இந்த தேசம் ஐரோப்பாவில் வாரத்தின் முதல் நாள் பப்ளிக் ஹோல்டே ஆக்கியிருக்கார். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை தேடுகிற நாள், ஆண்டவரை கண்டு அர்ப்பணிக்கிற நாள், கர்த்தரை கண்டு ஒப்பு கொடுக்கிற நாள். ஆனால் அந்த வாரத்தின் முதல் நாள் மாத்திரம் நாம தேவனோடு வாழ்ந்து மிகுதி நாட்களை நாம உலகத்தோடு போயிடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்லுவார். என்ன கேளுங்க, என்ன கேளுங்க, என்ன கேளுங்க. அன்றாடம் ஆண்டவரோடு வாழணும், அன்றாடம் தேவனோடு ஜீவிக்கணும், அனிதினமும் செபத்தில் அவருடைய முகத்தை தேடி, அவருடைய வேதத்தை வாசித்து, ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு வாழுகிற ஒரு நெருக்கமான ஒரு உருக்கமான வாழ்வுக்கு நீங்கள் நானும் வரணும். ஓகே, ஒரு நாளைக்கு நாம் ஜெபிக்க முடியல, சரி ஏதோ சொல்ல முடியாத வேலைகள் அல்லது சரீர சோர்வுகள் வியாதிகள், ஓகே ஒரு நாள் விடலாம், அடுத்த நாள் ஆண்டவர் நேற்று ஜெபி, இன்றைக்கு ஆண்டோட முகத்தை தேடணும், இன்றைக்கு ஆண்டோட பார்த்த போல ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பாதம் தான் எனக்கு தஞ்சம், நீ தான் எனக்கு சமாதானம், உம்முடைய சமூகம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி, பாதம் பாரு இல்லையா, உம் சமூகமே என் பாக்கியம். எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயுதான், எல்லாம் போயிடும். உலகத்தில் இருக்கிற அதிசயங்களை போய் பார்த்தாலும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அம்போடு போயிடும். ஆனா தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிச்சு தொதிச்சு செபிச்சு தேவன் தருகிற அந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையாக என்னங்க இருக்குது பாருங்க. ஆகவே என கருமையான தேவனுடைய பிள்ளைகள், அனுதினமும் தேவனோடு வாழணும், அன்றாடம் தேவனை தேடணும், தேவனை மறந்து வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்து, அதுக்கு பிற்பாடு அந்த வாழ்க்கை என்னதுங்க, தேவன் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்வு எதற்கு? அவன் ஐஸ்வர்யவான் தான், நிலம் இருந்ததுதான், விளைச்சல் அதிகமாக இருந்ததுதான், களஞ்சியங்கள் இருந்ததுதான், செல்வம் இருந்ததுதான், ஆஸ்தி இருந்ததுதான், செல்வாக்கு இருந்ததுதான், ஆனால் தேவன் இல்லாத வாழ்வு, தேவனை மறந்த வாழ்வு, முடிவு என்ன? பயங்கரம் பரிதான். விட்ட பெரிய பிழை, முதலாவது தேவனை மறந்து வாழ்ந்தார். இரண்டாவது காரியம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, நித்தியத்தை குறித்த அறிவு அவனுக்கு சுத்தமாக இல்லை. நன்றாக கவனிங்க, நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு இவனுக்கு சுத்தமாக இல்லை. நித்தியம் என்றா என்ன? முடிவில்லாத அர்த்தம். சோ முடிவில்லாத எங்கே? முடிவில்லாத நித்தியம் எங்க ஆரம்பமாகுது? ஹலோ, நித்தியம் நம்முடைய வாழ்வில் எங்க ஆரம்பமாகுது? என்றைக்கு இந்த உலகத்தில் நாம கண்ணை மூடுறோமோ, ஹலோ, என்றைக்கு நாம் இந்த உலகத்தில் கண்ணை மூடுறோமோ அன்றைக்கு நம்முடைய நித்தியம் ஆரம்பமாகுது. நான் சொல்றது சத்தியம், நான் சொல்றது சத்தியம், கேட்க காதுள்ள கேட்கிறவர். நித்தியம் எங்க ஆரம்பமாகுது? இந்த உலகத்தில் நாம் மறிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் கண்ணை மூடும் பொழுது நம்முடைய நித்தியம் ஆரம்பமாகிறது. எங்கே? ஒன்று, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் நாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், அப்படி இல்லாட்டா நரகத்தில் இருக்கணும். சோ மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்குது, மரணத்துக்கு பிற்பாடுதான் நித்தியம் இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை, இந்த அறிவு, இந்த உணர்வு இவனுக்குள்ள இல்லாதபடியால் இந்த உலகமே தஞ்சம் என்று வாழ்ந்துட்டான். இந்த உலகம்தான் வாழ்வு என்று வாழ்ந்துட்டான். இந்த உலகத்தின் செல்வம் தான் வாழ்வு, இந்த உலகத்தின் ஆஸ்தி தான் வாழ்வு, இந்த உலகத்தின் ஆஸ்தி தான் ஜீவன் என்று வாழ்ந்துட்டான். எனக்கு அறிமானவர்களே, ஆவிதான் இயேசு சொன்னாரு, ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. சோ இந்த மனுஷனுக்கு அவன்ட ஆஸ்தி தான் ஜீவனாக இருந்தது. இந்த குறிப்பிட்ட மனுஷனுக்கு அவன் ஆஸ்தி, அவன் சேர்த்து வைத்த பொருளும் தானியம் தான் அவனுக்கு ஜீவனாக இருந்தது. ஒரு மனுஷன் எவ்வளவு ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. சோ இவனுக்கு இவன் உலகம் எல்லாம் என்ன, இவன் கற்பனை எல்லாம் என்ன, இவன் வாழ்க்கை எல்லாம் என்ன? இந்த உலகம் தான். இந்த உலகத்துல எவ்வளவு பொருள் இருக்குது, எவ்வளவு செல்வம் இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு ஆஸ்தி இருக்குது, எவ்வளவு நிலம் இருக்குது, எவ்வளவு வீடு இருக்குது, எவ்வளவு செல்வா இருக்குது, இதுதான் வாழ்வு, இதுதான் வாழ்வு. வாழ்ந்து சாகணும். இப்ப மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குது, மனத்துக்கு பிறகு நித்தியம் இருக்குது என்கிற அறிவு இவனுக்கு சுத்தமாக இல்லை. அப்படி இருந்திருக்குமா இருந்தால் நித்தியத்தை குறித்த காரியத்தை இவன் தேடி இருப்பானே. மறந்து போய் வாழ்ந்த கண் சொருகின ஒரு ஸ்கூட்டனை போல வாழ்ந்திருக்கான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்கும் எனக்கும் நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு திட்டமாக இருக்கணும் என்று சத்தியத்தின்படி உனக்கு சொல்றேன். அதாவது மரணத்துக்கு பிற்பாடு நாம் எங்கே போறோம், எங்கே வாழப்போகிறோம் என்கின்ற அறிவு இன்றைக்கு நாம தீர்மானிக்கணும், இங்க தீர்மானிக்கணும். மறித்த பிற்பாடு நாம் நித்தியத்தை தீர்மானி, அப்படியானால் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு உண்மையிலே ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடந்து வேதனைப்படுறானே, அங்க அதுக்கு பிற்பாடு அவன் டிசைட் பண்ண முடியுமோ? லாசருவை போல இயேசுவை ஆண்டவரை விசுவாசித்து நானும் பரலோகத்துக்கு போகலாம்னு சொல்லி பாதாளத்தில் கிடந்து அவன் முடிவு செய்யலாமோ? இட் வாஸ் டூ லேட். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய நித்தியத்தை எங்கே செலவழிக்க போகிறோம், நம்முடைய நித்தியம் எங்கே இருக்கிறது இருக்க போறது என்பதை இன்றைக்கு நாம தீர்மானிக்கணும், இங்கே நாம தீர்மானிக்கணும், நம்முடைய வாழ்வு அதை தீர்மானிக்கும். ஆகவேதான் தன் ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ தெரிந்து கொள்ளுண்டா, என் ஜனந்தான் என்னுடைய ஜனங்கள் தான், ஆனால் மரணத்தின் ஜீவனை உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ தெரிந்து கொள், உனக்கு நரகந்தான் வேண்டுமென்றால் உன் விருப்பப்படி வாழு, ஆனா உனக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசத்தங்கள் உண்டு, நியமம் 14 மரியத்தில் இயேசு சொன்னார் இல்லையா, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசத்தலத்தை ஆய்த்த பின்பாடு நான் திரும்பி வந்து நான் எங்கே இருக்கிறேன் அங்கே நீங்களும் இருக்கும்படியாக நான் உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்வேன் சொல்லிபடி இயேசு போயிருக்கிறார் இல்லையா. ஆகவே நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயுதப்படுத்துறார், நம்ம அங்கே கொண்டு போய் அங்கதான் நம்முடைய நித்தியம், அங்கேதான் நம்முடைய வாழ்வு, அங்கேதான் அழியாதது. ஆண்டவரை முகமுகமாக பார்த்து தேவட பிரசுரத்திலே என்றென்றைக்கும் ஆமந்திருக்கிறோம், யுகா யுகமாய் காலாகாலமாய் அன்எண்டிங், அதான் எட்டர்னல் லைஃப், அதான் எவர்லாஸ்டிங் லைஃப், முடிவில்லாத வாழ்வு, நித்தியம் என்றது அதுதான். ஆகவே தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்வு உண்டு, பரலோகத்திலே ஆண்டவரோடு வாழுகிற ஒரு வாழ்வு உண்டு. சோ அதை நம்ம இங்கே தீர்மானிக்கணும், இங்கே நாம் வாழுகிற வாழ்வுதான் நம்முடைய நித்தியம் எங்கே இருக்கிறது என்பதை தீர்மானிக்க போகுது. இந்த மனுஷனுக்கு இந்த குறிப்பிட்ட நபருக்கு நித்தியத்தை குறித்து ஒரு அறிவு தெளிவில்லை. அப்படி இருந்திருக்குமா இருந்தா அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அதன தன் ஆஸ்தி ஜீவன் என்று இருக்க மாட்டானே. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பிலிப்பர் முதலாம் அதிகாரத்துக்கு வாங்க, சீக்கிரம் பாருங்க. பிலிப்பர் முதலாம் அதிகாரம் 21 வசனப்படி 1:21 சீக்கிரம் படி. பிலிப்பர் முதலாம் அதிகாரம் 21 வசனம் என்ன சொல்லுது பாருங்க, படிங்க சீக்கிரம் படி. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆகவே சாவு எனக்கு ஆதாயம். நான் சொல்றதை கேளுங்க, நான் இந்த வசனத்தை விளங்க வியாக்கியப்படுத்துறேன் கவனிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படியான அர்த்தம் என்ன, எவருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் சாவு ஆதாயம். ஏன் தெரியுமோ, அவர்கள் மரிக்கும் பொழுது நித்தியத்தில் பிரவேசிப்பார்கள். ஆகவேதான் ஏ சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இன்னொரு கட்டத்தில் ஏ சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக. அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சொல்ல வர காரியம் என்னவென்றால், சொல்ல வர காரியம் என்றால், சொல்ல வர சத்தியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கு கிறிஸ்து ஜீவனாக இருக்கணும், ஏசு ஜீவனாக இருக்கணும். நமக்கு நித்தியத்தை தருகிறவர் இயேசுதான், நித்திய ஜீவனை தருகிறவர் இயேசுதான். நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக, முடிவில்லாத வாழ்வை நமக்கு தருவதற்காக, நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பாடுபட்டு மரித்தார். ஆகவே இயேசு உயிரையும் கொடுத்து நமக்கு தந்திருக்க இந்த முடிவில்லாத வாழ்வை நாம் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக நாம் காத்துக் கொள்ளவும். எண்ணத்தை இழந்தாலும் ஆண்டவரை இழந்துடாதேப்பா, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடாதே, தேவனுக்கு தந்து கிருபை இழந்து விடாதே. இந்த மனுஷனுக்கு, இந்த குறிப்பிட்ட மனுஷனுக்கு அவனுடைய ஆஸ்திதான் ஜீவன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆகவே சாவு எனக்கு ஆதாயம். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் எது ஜீவன்? இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருப்பார இருந்தால் நாம் மரிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசம். ஏனென்றால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய், ஐ ஆம் த லைஃப் அண்ட் த ரெசரக்ஷன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். அவர் கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேற எதுவும் ஜீவனாக வந்துடக்கூடாது. அந்த மனுஷனுக்கு அவன் சேர்த்த ஆஸ்தி சொத்து அதுதான் அவனுக்கு ஜீவன். அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும் இந்த உலக பொருட்கள், ஆஸ்தி பொருட்கள், பணம் என்ன நிலம் இவைகள் நமக்கு ஜீவனாக மாறிவிட்டால் நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும், கவனமா இருக்கணும். கவனமாக அழியாதவைகளை அல்ல, அழியாத ராஜ்யத்துக்கு நம்ம அழைத்த தேவனுடைய அழைப்பை நாம் குறித்து கவனமா இருக்கும். இந்த உலக மாயைக்குள்ள நாம் அழிந்து போய்க்கூடாது, சிக்கி போய்க்கூடாது. சோ இந்த மனுஷனுக்கு நித்தியத்தை குறித்து ஒரு அறிவு இல்லை. ஆகவே அவன் எப்படியோ வாழ்ந்து முடிஞ்சிடான். அவன் தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நமக்கு நாம மறிச்சால் எங்கே போவோம், நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே செலவழிக்க போறோம் என்பதை குறித்து நம்ம சில பேருக்கு இதை நம்புறேன், சில பேருக்கு இதை குறித்து நம்பிக்கை இல்லை. மறிச்ச பிற்பாடு கொண்டு நரகத்துக்கு போகும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் என்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க நம்பலாம் நம்பாம விடலாம், அது உங்களை பொறுத்தது. பட் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றேன், மறித்தால் ஆண்டவர் இயேசுனுக்கு ஜீவனாக இருந்து ஆண்டவர் இயேசுவோடு மெய்யாக நீ வாழ்வார், நீ மறித்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே நிச்சயமாக நீ பிரவேசிப்பாய். இயேசுனுக்கு ஜீவன். ஆனால் காலம் முழுக்க ஆண்டவரை அறிந்தும் கர்த்தரோடு வாழாமல் தேவனுக்கு தூரமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம வாழ்வோமாக இருந்தால் மறிக்கும் பொழுது நரகத்தில் போறது எவரும் நாம் தடுக்கவும் முடியாது. ஐ திங்க் சங்கீத புத்தகத்தை படிங்க, 9:17 படிங்க. சங்கீதம் 9:17 சீக்கிரம் படிங்க. கோவிட் பிளீஸ்.
துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார். அப்ப தேவனை அறிந்தவர்களும் தேவனை மறந்து போனார், ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனை மறந்து போனால் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் சொல்லி வேதம் தெளிவாச்சு. ஆகவே உங்களுடைய நித்தியத்தை எங்க செலவழிக்க போறாது என்பதை இங்கேயே தீர்மானிச்சுக்கொள். இது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். போட்டும் மூன்றாவது இந்த காரியத்தை குறித்து நான் சொல்லுவார காரியம் என்றால், மூன்றாவது அவளை குறித்து 19:12
ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்துப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடைய சொல்லு
மற்றவனுக்கு சொல்லல, எங்க சொல்லிக் கொண்டா தனக்குள்ளே சொல்லிக் கொண்டா, தனக்குள்ளே இவன் சொல்லிக் கொண்டதை கர்த்தர் கேட்டார். நமக்கு ஆச்சரியம் இல்ல, பிசாசு லூசிபருக்கு அவனை அவன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு சமமாவேன், வடபுறங்களில் உள்ள 6 ஸ்தலங்களில் வீட்டிருப்பேன் என்றெல்லாம் தனக்குள்ளே அவன் சொன்னானா? ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். இதை நாம் அறிவோமே. இங்க ஒரு மனுஷனை பாருங்க, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாரா? கர்த்தர் அதை கேட்டார். அடுத்த வருஷத்துக்கு போறதுக்கு சொல்ற கேளுங்க, ஆண்டவர் தனக்குள்ளே ஒரு மனுஷன் நான் சொல்ற கேளுங்க, வாயால நாம சொல்லுறது மாத்திரம்தான் கர்த்தர் கேட்பார்னு இல்ல, மனதிலே நாம் சொல்லுறவர்களே நமக்குள்ளே நாம் சொல்லிக் கொள்றவர்களே தேவன் கேட்கிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அதை நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, வாயால வருகிற வார்த்தைகள் மாத்திரம்தான் பாவம் மட்டும் நாம நினைச்சிடக்கூடாது. நம்முடைய மனதிலே எழும்புகிற பொல்லாத சிந்தனைகள், கூடாத சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், பொறுமையான சிந்தனைகளும் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதையும் மறந்துடக்கூடாது. சோ மனுஷருடைய இருதயத்திலிருந்து புறப்படுபவைகளை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் சொல்லும் பொழுது அல்லது மார்க்கில் சொல்லும் பொழுது முதலாவது அவர் சொன்ன காரியம் என்ன? மனுஷருடைய இருதயத்திலிருந்து முதலாவது போட்ட காரியம் என்ன தெரியுமோ? பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும், புறப்பட்டு வரும். நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க, கேட்க போறீங்களோ கவனிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தரமாக வைத்திருக்கிறதுக்கு, தேவனோடு நீங்க வச்சிருக்கிற உறவையும் ஐக்கியத்தையும் காத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய பரிசுத்த வாழ்வை காத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு காரியத்தை நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, உங்களுடைய மனதின் நினைவுகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்க, இதயத்தின் நினைவுகளை சரிப்படுத்து. இங்க இருந்துதான் எல்லா ஆரம்பம், இங்க இருந்துதான் தொழில் விடுது, இங்க இருந்தா எல்லா ஆரம்பம். மனதில் நினைவு சரியில்லை காரியம் எல்லாம் கெட்டு போயிரு. நாங்க சொல்றோம் கேளுங்க, நம்முடைய மனது நினைவுகள் வார்த்தைகளாக, வார்த்தையின் வடிவங்களாகவோ செயலின் வடிவங்களாகவோ வெளியில வருவதற்கு முன்பே தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை சரிபார்த்துக் கொண்டது நல்லது. ஆகவேதான் இந்த சத்தியத்தை உண்மை அறிந்த பரிசுத்தவானாகிய யோபு சொல்லுகிறாரு, நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுகிறேன், நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுறேன். ஏன் தெரியுமா? என் நினைவுகளை நீர் அறிவீர். ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க, ஆனா அவரை குறிச்சு இவருக்கு சரியான நினைவு இருக்காது. சகோதரர்களை உள்ளத்துல பகைக்கிறது, சபையில இருக்கிற சக சகோதரிகளை குறித்த கசப்பு வறுப்பு, பிடிக்காத தன்மைகள், பகைகளை வளர்க்கிறது, பொறாமைகளை வளர்க்கிறது, கசப்புகளை வளர்க்கிறது, கோபங்களை வளர்க்கிறது. இவைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை ஏன் நாம் அறிகிறது இல்லை? இவைகள் ஒரு நாளைக்கு வார்த்தைகளின் வடிவமாகவோ செயலின் வடிவமாக நிச்சயமாக ஒரு நாளைக்கு வெளியில வரும். ஆகவே நான் அதுக்கு முதல்ல சொல்றேன், முதலாவது உன் இருதயத்தின் நினைவுகளை சரிப்படுத்து. பரிசுத்த வாழ்வுக்கு, தேவனோடு நடக்கிற வாழ்வுக்கு அடிப்படையாக அருமையாக நாம் கண்டுகொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை சரிப்படுத்து. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய இருதயத்தை நினைவுகளை சரிப்படுத்திக் கொண்டான் என்றால் ஓஹோ என்று கத்தருக்குள்ள வளருவா வாழுவா நினைச்சிருப்பாடு சத்தியத்து அநேக நாம் அங்கதான் ஃபெயிலியர் ஆகும். நமக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தின் நினைவு தவறு என்று, நமக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தின் நினைவு தகாதது, நமக்கு தெரியும் இது தேவனுக்கு விரோதம், ஆனால் அவைகளை கருக்கட்டுகிறோம். உள்ள கருக்கட்டு கருவாகி உருவாகி வெளியில வருகிறது, வாத்தின் வடிவில செயலின் வடிவில். அதுக்கு பிற்பாடோ கத்த நியாயந்தீர்ப்பார். நோ, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, ஏனென்றால் நோவாவின் காலத்துக்கு சொல்லும் பொழுது மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு கத்தர் விசனப்பட்ட அடுத்தது நியாயத்தீர்ப்பு தெரியுமோ, ஜலப்புறத்தில் உலகத்தில் அளிப்பின்ற What we think, even right now. இப்ப கூட நாம் என்ன நினைக்கிறோம்? God knows. தனக்குள்ளேயே செஞ்சது கொண்டார். தேவன் அதை கேட்டார். அதை கவனிங்க. தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாராம். அடுத்த வசனத்தில் ஆண்ட என்ன சொன்னா தெரியும், படிங்க. அடுத்த
வசனம்
நிறுத்து. இப்படி இவர் தனக்குள்ளே சொல்லிக்கொள்ள ஆண்டவர் அண்ணன் பார்த்து என்ன சொன்னா தெரியுமோ, ஹலோ உங்க பைபிள் இருக்கா பாருங்க. இப்படி அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமோ, மதிகேடனே. தமிழ்ல கொஞ்சம் அழகாக எழுதி இருக்கிறாங்க, ஆனா ஆங்கில மொழிப்பு பார்த்து டைரக்ட் டிரான்ஸ் தெரியுமா, முட்டாளே. யூ ஃபூலிஷ், மதிகட்டவன், முட்டாள். என்ன தெரியுமோ, தனக்காக அநேகம் பொருட்கள் தன் ஆத்மாவுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என் ஆத்மாவை புசித்து கொடுத்து இழைப்பாரு. உனக்காக அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்க இப்படி தனக்குள்ளே சொல்லிக்கொள்ள ஆண்டவர் அடுத்தவற்றை சொல்றாரு, மதிகேடனே. மதிகேடு என்ன தெரியுமா, தன் ஆத்மாவுக்காக, நல்லா கவனிக்க, தன் ஆத்மாவுக்காக, தன் ஆத்மாவுக்காக, தன் ஆத்மாவுக்காக ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறவன் மதிகேடன். திரும்ப சொன்ன கேளுங்க, கேட்க காதுலங்க, தன் ஆத்மாவுக்காக ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறவன் தேவனுக்கு முன்பாக மதிகேடன். பட் உலகத்தின் பார்வையிலே அதுதான் புத்தி, அதுதான் அறிவு, அதுதான் மேன்மை. ஆக ஆட என்ன என்ன நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கான். அவனுக்கு இருக்கிற வயலை பாரு, விளைச்சலை பாரு, களஞ்சியத்தை பாரு, வீட்டை பாரு, காரை பாரு. ஆனா அவன் எப்படி வாழ்றான் அதை பற்றி தான் உலகத்துக்கு கவலை இல்லை. அவன் என்ன இருக்குது அதை வச்சு எஸ்டிமேட் பண்றான். ஆனா தேவனுடைய பிள்ளைகிடத்துல ஒன்றும் இராது, ஆனா அவங்கள அண்டமைன் பண்ணுவாங்க. சபையில அப்படி நடக்கும். சபையிலேயும் வசதி உள்ளவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வசதி குறைவானவர்கள் அல்லது என்ன அறிவு குறைவானவர்களை கொஞ்சம் அலட்சியம் பண்ணுவாங்க. ஆனா அண்டவர் அப்படி செய்யறது இல்லை. இந்த ஐசவுக்கு நாள ஈக்குவல், தேவனுடைய கண்களில் எல்லாரும் சமமா தான் இருக்கிறார். கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். சொல்றேன் கேளுங்க, தன் ஆத்மாவுக்காக ஆஸ்திகளை பெருக்கிறவன் தேவனுக்கு முன்பாக மதிகேடன். இயேசு சொல்ற பாரு, ஆனால் தன் ஆத்மாவுக்காக பரலோகத்தில் பொத்திசயங்களை செய்கிறவனோ தேவனுக்கு முன்பாக புத்திசாலிவார். அம்மா, தங்கச்சி, அக்கா மாறு, அண்ணா மாறு, நான் சத்தியத்தை சொல்றேன். உலகத்தவன் என்ன செய்வான், தேவன் அறியாமல் என்ன செய்வான், தன் ஆத்மாவுக்காக ஆத்திய சேர்ப்பான், பெருக்கு சேர்த்து ஓடு. காலை அஞ்சு மணிக்கு எழுப்பினா உலகம் ரோட்டில் அப்படியே பிளாக் என்ன பிஸி, பீப்புள் ஆர் சோ பிஸி. மார்னிங் டு ஈவினிங், காலை தொடங்கி மாலை படுக்கும் வரைக்கும் ஆத்மாவுக்கு ஆஸ்தியை தேடுறான். ஒரு நாள் திடீர்னு கண்ண முடியும் அம்போன்னு போடுறான். ஆத்மாவுக்காக உலகம் ஆஸ்தியை தேடுது, ஆனா நீயோ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீயும் நானும் நம்முடைய ஆத்மாவுக்கு பரலோகத்துல பொக்குஷங்களை சேர்க்கிறோம். ஆத்மாவுக்கு ஆஸ்தியை தேடுறவன் அழிந்து போயிடுவான், ஆஸ்தியும் அழிஞ்சு போவான். ஆனா நாம பல்லவத்தில் நாம் சேர்த்து வைக்கிற பொக்கிஷமும் நீடித்து நிலைத்திருக்கும். அங்கே திருடன் கண்ணை விட்டு திருடுறதும் இல்லை. இங்கதான் வீடெல்லாம் உடைச்சு நகையெல்லாம் கடை எடுக்கிறாங்க பார். ஆகவே நகை வச்சிருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லை பார். எப்படி யாரும் கண்ண வந்துடுவானோ, வந்துடுவானோ, கதை உடைப்பானோ, அங்க கொண்டு இங்க பரலோகத்தில் உங்களை பொக்குச்சங்களை சேர்த்து கண்ணப்பட்டு திருட கண்ணப்பட்டு திருடுறதே இல்லை என்று. உலகத்தவன் ஆத்மாவுக்காக ஆஸ்தியை செய்கிறான், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானுமோ பரலோகத்தில் பொக்குச்சங்களை செய்யும். வித்தியாசம் இங்க தெரியும் பாருங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி உலகத்தின் ஆஸ்திகளை சேர்க்கிறதிலும் பெருக்கிறதுல ஓடு ஓடு ஓடு, சரி பெருக்கு பெருக்கு, இதுதான் நோக்கம். பட் ஐ பிலீவ் இன் காட். ஆனா ஒரு நாளைக்கு நாம கண்ணம் ஓடுவோம், ஆண்டவன் நம்முடைய நியாயம் தீர்ப்பார். இதை குறித்து நான் அதிகம் பேசல, ஒரு நேரம் நான் சொல்றது சிந்தி. உலகத்தவன் தன் ஆத்மாக்காக ஆஸ்தியை செய்கிறார். உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆஸ்தி அல்ல, பரலோகத்தில் பொக்கிஷங்களை செய்கிறோம். அவர்களுடைய ஆஸ்தியும் அவர்களும் அழிந்து போவார்கள், ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் நாம் பரலோகத்தை சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் நீடித்து. இயேசு என்ன சொன்னாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனோட கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூடுவர். ஆகவே என் ஆத்மாவே, உன்னுடைய கிரியையில சொந்து போகாது. கர்த்தருக்காக நீ எதை செய்யணுமோ, ஆண்டவருக்காக நீ எதை செய்யாத செய். மற்றவர்களுடைய பாராட்டாவிட்டாலும் மற்றவனை கண்டு அதை குறிச்சு கல்வ சத்தியத்துல ஸ்டாண்ட் பண்ணும். மனுஷங்கள ஸ்டாண்ட் பண்ணாத, ஆண்டவுடைய வசனத்தை ஸ்டாண்ட் பண்ணு. ஆண்டவுடைய வசனத்துல நில நிக்கிற மனுஷன் அவன் வளைஞ்சு கொடுக்கவன். அவன் எப்ப நிமிந்து என்ன காத்தடிச்சாலும், என்ன புயல் அடிச்சாலும், என்ன வல்லம் வல்லமந்தான் நிமிந்து நிப்பான். ஏன் தெரியுமோ, அவன் தேவனுடைய வசனத்துல உறுதியாக நிக்கிறபடியா தேவ ஆவியின் பலத்தில் அவன் நிமிந்து நின்று தேவனுக்கு மகிமையாக வாழுவான். என கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடனே என்று அழைத்தார். அதை வாசிங்கள், தொடர்ந்து சீக்கிரம் படி.
நோக்கி மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும்.
நீ சேர்த்துக் கொள்வது யாருடைய? இங்க பாருங்க, அவன் என்ன சொன்ன, என்ன உனக்காக அநேகம் என்ன ஆஸ்தி தானிய சேர்த்து வைக்கப்படுகிறது சொல்றது. ஆண்டவர் சொன்னாரு, மதிகேடனே இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும். ஆனா இவன் என்ன சொன்ன தெரியுமோ, அநேகம் வருஷங்களுக்கு நான் சொல்றேன், கவனிங்க, நான் முடிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அநேகம் வருஷங்களுக்கு அநேக தானியங்கள் பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கேன். இன்றைக்கு உங்க ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட நீ சேர்த்து வச்சது யாருடைய? நீ கஷ்டப்பட்டாயே, நீ பிளான் பண்ணினியே, நீ கட்டினியே, நீ சேர்த்தியே. இன்றைக்கு உங்க ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்தது யாருடையதாகும்? ஆகவேதான் ஆண்டவர் உன்னை மதிகேடு என்று அழைத்தார். ஏண்டா, அவனுடைய நம்பிக்கைனா உலகத்துலதான், அவன் எண்ணம் எல்லாம் உலகத்துல. எண்ணத்தை சேர்க்கிறது, எண்ணத்தை கட்டுறது, எப்படி வாழ்றது, எப்படி வசதியாக இருக்கிறது, எப்படி ஆடம்பரமாக இருக்கிறது, எப்படி ஐஸ்வரம், அவன் பிளானே அதான். அவன் அத மதிகேடனே இன்றைக்கு ஆத்மா எடுத்துக்க. ஏன் தெரியுமா? மரணமும் ஜீவனும் தேவனுடைய கரத்துல. ஜீவனை கொடுத்த தேவன் ஒரு நாளைக்கு ஜீவனை எடுப்பார். உன்னுடைய ஜீவனும் என்னுடைய ஜீவனும், உன்னுடைய ஜீவனும் என்னுடைய ஜீவனும் நம்மளை படைச்ச தேவனுடைய கரத்துல இருக்கிறது என்பது நாம் அறிவோமே. ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் இயேசு யோவான் சொன்னது நாம் அறிந்திருக்கிறோமே. அவர்தான் ஜீவாதிபதி, ஜீவனை தந்தவர் ஜீவாதிபதி. உனக்கும் எனக்கும் அவர் ஜீவாதிபதி. நம்முடைய ஜீவனுடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு ஜீவனை கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவனுக்கு தான் நம்முடைய ஜீவனுக்கு. நமக்கு வாழ்க்கை தந்த ஒரு நாளைக்கு அதை முடிப்பார். அவை இன்றைக்கு ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும். நீ சேர்த்தவைகள் யாருடையதான்? உன்ட படிப்பு என்னவாகும்? உன் படிப்பை குறிச்சு பெரிய மேன்மை பாராட்டியே, உன் பட்டத்தை குறிச்சு மேன்மை பாராட்டினியே, உன் செல்வத்தை குறிச்சு மேன்மை பாராட்டினியே, உன் குடும்பத்தை குறிச்சு மேன்மை பாராட்டினியே. நீ சேர்த்தது எல்லாம் என்னவாக போகுது? எல்லாம் காரி சொல்ற படிக்கிறேன், நேரம் போச்சு. அத இந்த ஓம்பியோட கீவடங்க இருக்கு தெரியுமா? படிங்க, அந்த தேவனிடத்தில் ஐஸ்வர்யம், அடுத்த வருஷம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யராமல், தேவனிடத்தில்
ஐஸ்வர்யமானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார்.
எப்படி இருக்கிறான்? மதிகேடா இருக்கிறான். ஹலோ கவனிங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கானா? மதிகேடனா இருக்கான். இப்ப முடிவு என்ன தெரியுமோ? இப்ப நாம தேவனிடத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறோமா, அல்லது இந்த பூமியில நமக்கு சேர்த்துக் கொண்டிருக்கோம்? எனக்கு தெரியும் தேவன் வருவார். சத்தியத்தை நான் இடத்துல கேட்கிறேன், தெரியுமோ, சபை ஜனங்களுக்கு சரியான நேரத்தில் நான் சரியான சத்தியத்தை சொல்லணும். தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. காட் ஹேஸ் கிவன் மீ ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை சொல்லணும். கேளாம போனால் பெருத்துதல். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் தேவோட பார்வையில மதிகேடனார். உலகத்தில் இருக்கணும் அதை தான் செய்கிறான். ஆனா தேவோட பிள்ளைகளாக நீங்களும் நானுமோ பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிறேன். ஏன் தெரியுமோ? நம்முடைய இருதயம் அங்கே இருக்கு. தேவோட ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறவன் எப்பே இயேசு வருவார் வருவார் என்று பார்த்திருப்பான். பூமியில பொக்கிஷத்தை சேர்க்கிறவன் ஆண்டவர் வந்துடக்கூடாது, ஆண்டவர் வந்துருக்கான், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா we are not ready for the coming of Christ. ஆண்டவோட வருகைக்கு நாம் இன்னும் ஆயத்தம் இல்லை. பட் சபை ஆயத்தமாகணும். ஆண்டவோட வசனத்தை கேட்டு 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 தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். ஆண்டவர் சொன்ன உண்மை கருத்தை ஓரளவுக்கு நம்ம விளைவிக் கொள்ளும். என கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷனுக்கு அவருடைய ஆத்மாவுக்கு ஆஸ்திதான் ஜீவன். தேவனுடைய பார்வையில மதிகள். உலகம் அதைத்தான் செய்யுது. அந்த உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கிறிஸ்து ஜீவனா இருக்கு. பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து அழிந்து போறவர்கள் அழிதவர்களை சேர்த்து யாவும் தேவஸ்தலம் ஜெபம் பண்ணுவோம்.